إن الحمد لله الذي من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الباصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري من سماء سماء ولا أرض أرضا ولا جبل ما في قهره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة فإن صلحت صلح سائر عمله وإن فسدت فسد سائر عمله وقال نبينا وحبيبنا أيضا الصلاة عماد الدين ومن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا علم لنا الا ما علمتنا انك انت العزيز الحكيم புகழ்நீச்சும் எல்லாம் வல்ல ஏகனாகிய ஒருவனாகிய இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் சர்தாரி ஆலம் ஹஜரத் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறுதி நாள் வரும் வரை வர இருக்கும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய கடமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாகிய இந்த இல்லத்திலே இஹ்திகாஃபுடைய இனியத்துடன் அமர்ந்திருக்கும் இந்நர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களே வாலிப சகோதரர்களே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு அவன் எவற்றையெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் என்னென்ன விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து கொள்ளுமாறு விளக்கி இருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களை விட்டும் விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்து நடக்குமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் என் அருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே வாலிப சகோதரர்களே ரப்பல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு அவன் உலகத்திலே ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான் எம்மை படைத்து சிறந்த படைப்பாக படைத்து கோடான கோடி நியமத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் விரலால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நியமத் வாயால் பேசி முடிக்க முடியாத அளவு நியமத் மட்டிட முடியாத அளவுக்கு நியமத் அந்த அளவுக்கு பெரும் நியமத்தை எல்லாம் எமக்கு தந்து அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு அவன் எங்களிடத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்றி கடனை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாம் நன்றியுள்ள அடியாராக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அன்பாளர்களே நாம் நன்றி செலுத்தும் பொழுது இந்த நன்றியை நாம் இரண்டு விதத்தில் பிரிக்கலாம் ஒன்று சுக்ரே லிசானி இரண்டாவது சுக்ரே பியாலி இந்த சுக்ரே லிசானி என்று சொல்லக்கூடிய இந்த நன்றியை அதிகமான மக்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்றைய சமுதாயத்திலே அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி மனிதன் என்று வரும் பொழுது இந்த சுக்ரே லிசானி நாவால் செய்யக்கூடிய நன்றியை அதிகமான மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் மனிதனுக்கு உபகாரம் செய்தால் நாம் ஜஸாகுல்லாஹு கைர் என்று சொல்கிறோம் அவர்களுக்கு நாம் நல்லதை சொல்கின்றோம் அன்பாதர்களே இதே போன்று அல்லாஹுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி பேசும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் கூறி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பாந்தர்களே, பலமாக்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றா, இந்த சுக்ரே பியாலி என்று சொல்லக்கூடிய செயல் ரீதியான நன்றியில் அதிகமான மக்கள் பொறுப்போக்காளர்களாக இருக்கின்றார்கள். அந்த நன்றி செலுத்துவதில் ஒன்றுதான், அல்லாஹ் அந்த நியமத்தை எண்ணி அல்லாஹுடைய நியமத்திற்கு நாம் மாறு செய்யாமல் எமது செயல்களை மாற்றிக்கொள்வது, எமது செயல்களை அல்லாஹுக்கு வெறுப்பான செயலாக ஆக்காமல் இருப்பது, அல்லாஹ் விரும்பிய செயலில் என்னை ஈடுபடுத்துவது. அன்பாமர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உலகத்தில் அல்லாஹ் அவன் ரப், நாங்கெல்லாம் அடிமை என்று சொல்லக்கூடிய இந்த அடிமைத்துவத்தை நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் எமக்கு தொழுகையை தந்திருக்கின்றான். ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது, மிகவும் ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றா, அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முதன் முதலாக கியாமத்துடைய நாளில் இந்த தொழுகையை பற்றி தான் விசாரிக்கின்றான். களிமா சென்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த நிமிடம் முதலாவது கடமையாகுவது ஜகாத் அல்ல. ஒரு மனிதன் 12 மணிக்கு களிமா சொல்லிவிட்டான், அவனுக்கு அடுத்ததாக கடமையாவது சதகா, ஜகாத், ஹஜ், நோன்பு அல்ல. அவனுக்கு கடமையாகுவது தொழுகை. சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கலாம். சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய விடயம் தான், எங்களில் யாராவது களிமாவை முடிந்தால் அடுத்தபடியாக நாம் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்போம். களிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழுகை கடமை. அவன் தொழுகை கடமை இல்லை என்று சொல்லும் பொழுது, ஒன்று அவன் சிறியவனாக இருக்க வேண்டும், சிறு குழந்தையாக இருக்க வேண்டும், அல்லது மாதவிடாய்க்குரியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பைத்தியம் போன்ற நோயால் பீடிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அன்பாதர்களே, இதை தவிர சீரான சுபாகம் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழுகை அல்லாஹ் கடமையாக இருக்கின்றான். யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்குமோ, யார் இந்த 5 நேர தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து வருகின்றார்களோ, சுபோடைய தொழுகையை ஜமாத்தாக தொடர்ந்து வருகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான். அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள் வருகின்றான். அன்பாந்தர்களே, இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு அரசியல்வாதிக்கு கீழால், ஒரு அரசனுக்கு கீழால் ஒரு மனிதன் தந்துவிட்டால் அவன் நாடியதை எல்லாம் செய்கின்றான். அவருடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்கின்றது, நான் விரும்பியதை செய்யலாம், என்னை பிடிக்க யாருமில்லை, ஏன் நான் என்ன ஜனாதிபதிக்கு கீழால் இருக்கிறேன், இந்த அரசியலுக்கு கீழால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியம் வருகின்றது. அன்பாந்தர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தாக சொல்லுவானோ அவன் என்னுடைய திம்மத்தில், என்னுடைய பொறுப்பில் இருக்கிறான். அன்பாதர்களே, அது மாத்திரமல்லாம இந்த தொழுகையை தொழக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையை, விஷாவுடைய தொழுகையை யார் பேணி பாதுகாத்து வருகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பெடுப்பது மாத்திரமல்லாம அவருடைய எல்லா வித தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அன்பாந்தர்களே, அதே போல யார் 5 நேர தொழுகைகளை பேணி பாதுகாத்து வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கின்றான், சந்தோஷத்தை கொடுக்கின்றான், ராகத்தை கொடுக்கின்றான். அது மாத்திரமா, நாம் ரிஸ்கை தேடி தேடி காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை நாம் ஓடோடி கொண்டிருக்கிறோம். ஹலால் தாராளம் சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையில் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ரிஸ்குடைய பொறுப்பை நாம் எடுக்கின்றோம். தொழுகையை பேணி பாதுகாத்து வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை விசாலமாக்கி கொடுக்கின்றான், குடும்பத்திலே நிம்மதியை கொடுக்கின்றான், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி வருகின்றது. இந்த நிம்மதியை தேடி ஒவ்வொருத்தரும் ஓடோடி கொண்டிருக்கிறோம். அன்பாந்தர்களே, யாருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ அவர்கள் உலமாக்களை கூப்பிடுகின்றார்கள். சிலர் கடைகளிலும் கட்டரிகளையும் ஸ்டோர்லையும் உலமாக்களை கூப்பிடுகின்றார்கள், வாங்க ஓதுங்கள், சூரா யாசீனை, சூரா பக்ராவை ஓதுங்கள். ஏன்? காரணம் கேட்டால் பரக்கத் இல்லை, பரக்கத் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் வியாபாரம் நஷ்டமாகின்றது, ஒரு விதமான ஊசலாட்டம், மனசுக்கு பாரம், மனசுக்கு பயம். அன்பாளர்களே, காரணம் என்ன? ஓதுவதை கொண்டு இந்த பயம் போய்விடுமா? ஒவ்வொரு நாளும் பக்ரா ஓதுவதன் மூலமாக இந்த பயம் போய்விடுமா? அன்பாந்தர்களே, பேசிக் அடிப்படை என்ன? இவருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை, முதலாளி தொழுகை இல்லை, முதலாளிக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை. அன்பாந்தர்களே, ஒரு மனிதன் தொழாத மனிதன் வீட்டில் இருக்கும் பொழுது அவனை சூழ உள்ள 40 வீடுகளுக்கு அந்த முசீபத் தாவுகின்றது. அன்பாந்தர்களே, நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போம், எமது வீட்டில் தொழுகை இல்லையா? அதுதான் எமது முசீபத்துக்கு காரணம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததற்கு காரணம் எமது வீட்டில் தொழுகை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். எமது வியாபார தலங்களிலே தொழுகை இல்லாதவர்கள் வேலை புரிந்துகின்றார்கள். அதனால் எமது வியாபாரத்துக்கு முசீபத். அன்பாந்தர்களே, வீட்டிலே பிரச்சனையா, வீட்டிலே முசீபத்தாக இருக்கின்றதா, வீட்டிலே தீராத நோயா? நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். எமது மனைவியிடம் தொழுகை இருக்கின்றதா? எமது பிள்ளைகளிடம் தொழுகை இருக்கின்றதா? எமது உற்றார் உறவினரிடம் தொழுகை இருக்கின்றதா? எனது வாழ்க்கையில் தொழுகை இருக்கின்றதா? சிறு நினைக்கலாம், நாம் தொழுகிறோம் தானே, நாம் வாராவாரம் ஜும்மாவுடைய பொதுவாவை கேட்கிறோம் தானே, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி இலங்கையில் எங்கிருந்தாலும் எந்த பிரயாணத்தில் இருந்தாலும் ஜும்மாவுக்காக வேண்டி நாம் ஆதரவாகிறோம் தானே. அப்படி இருந்தும் கூட எமது வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றதே, வாழ்க்கை இறுகி போயிருக்கின்றதே என்று நினைக்கலாம். அன்பாதர்களே, தொழாமல் இருப்பவனும் தொழுகையை விட்டு விட்டு தொழுபவனும் சரிசமமே. அன்பாதர்களே, தொழுகையை விடுவதற்காக வேண்டி மார்க்கத்தில் எந்த விதத்திலேயும் அனுமதியே இல்லை, எந்த விதத்திலேயும் அனுமதி இல்லை. ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கின்றானா, அவன் சாய்ந்த வண்ணம் தொழ வேண்டும், உட்கார்ந்த வண்ணம் தொழ வேண்டும். உட்கார முடியவில்லையா, சாய்ந்த வண்ணம், சாய்ந்த வண்ணம் முடியவில்லையா, படுத்த வண்ணம். அன்பாதர்களே, தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதத்திலையும் அனுமதியே இல்லை. அதே போன்றுதான் ஒரு நேர தொழுகையை இன்னொரு நேரத்துடன் சேர்த்து தொழுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதியில்லை. அன்பாதர்களே, இந்த சர்வ சாதாரணமாக இருக்கிறோம். நாம் உலகத்துடைய அற்பதற்காக வேண்டி, உலகத்துடைய சாதாரண அற்பத்தன்மைக்காக வேண்டி நாம் எத்தனையோ நேர தொழுகைகளை கமாவாக்கின்றோம். சுகோடைய தொழுகை இல்லை, தூக்கத்திலே எண்ணம் கண்டு சுகோடைய தொழுகையை விடுகின்றோம். துஹர் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்தால், நேரம் கிடைத்தால் நாம் சுகோடைய தொழுகையை கமா செய்கின்றோம். சிலர் சுபமும் இல்லை, துஹரும் இல்லை, அசரும் இல்லை, மக்ரிபும் இல்லை, இஷாவிலே வேலை முடிந்து வந்ததன் பின்னால் சுப தொடக்கம் இஷா வரைக்கும் எல்லா நேர தொழுகைகளையும் சேர்த்து தொழுகின்றார்கள். இந்த தொழுகை கூடுமா? இந்த தொழுகைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா? அன்பாதர்களே, அதனால் விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் மிகவும் பயந்து கொள்ள வேண்டும் ரப்புல் ஆலமீனை. அன்பாதர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் எமக்கென்று குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். துஹருடைய நேரம் இதுதான், அஸ்ருடைய நேரம் இதுதான் என்று ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் அல்லாஹ் எமக்கு பிரித்து வேறுபடுத்தி தந்திருக்கின்றான். அந்தந்த நேரத்திலே நாம் சரிவர தொழ வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ, யாரெல்லாம் விட்டு விட்டு மனம் போன ஓக்கிலே தொழுதார்களோ, அன்பாந்தர்களே, அவர்களுடைய விடயத்தில் குர்ஆனும் ஹதீஸும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பாந்தர்களே, மனம் போன போக்குல சொல்லக்கூடியவங்களை பார்த்து தொழிலாளிகளுக்கு நாசம்தான், தொழிலாளிகளுக்கு கேடுதான். அன்பாந்தர்களே, அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், எப்படியாப்பட்ட தொழிலாளியும் சொன்னா அவங்களோட தொழுகையில கொடுபோக்காக இருப்பாங்க. தொழுகையில கொடுபோக்கு. அன்பாந்தர்களே, சொல்ல வந்தால் கொடுபோக்கு இல்லாமல் குசுகுதுவோடும் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று எமது குடும்பத்திலே தொழுகை இல்லாதவர்கள் இருப்பார்கள். துணை இல்லாதவர்களை நாம் இனம் கண்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மஸ்பூல் நன்றாயது. எமது குடும்பத்திலே யார் சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றிய கியாமத்தினாலே எம்மிடத்தில் கேள்வி கணக்கு உண்டு. அதனால் அன்பாந்தர்களே, சொல்லாமல் இருப்பவர்களை கண்டால் அன்பாக ஆதரவாக அவர்களை அணுகி தொழுகைக்குரிய தொழுகையை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்பாந்தர்களே, தொழுகை இல்லாமல் வாழ்கின்றோம், தொழுகை இல்லாமல் யாரெல்லாம் மனம் போன போக்கிலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடிக்கு மேலால் நெருக்கடி, நெருக்கடிக்கு மேலால் நெருக்கடி. அது மட்டுமா, அவருடைய கடைசி நிலைமையும் ஒரு பயங்கரமானதாக அமையும். தொழுகை இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர், தொழுகை இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர், இவருடைய சக்கராத் எவ்வாறு அமையும் என்றிருந்தால், இவருடைய ரூஹை எடுப்பதற்காக வேண்டி திடீரென மலக்குல் மௌத் முன்னால் வந்து நிற்பார். மலக்குல் மௌத் முன்னால் வந்து நிற்கும், நின்று இவர் நடுநடுங்குவார். இவருக்கு வேறுபடியும் மலக்குல் மௌத்தை பார்ப்பார். கொஞ்ச நேரம் அவகாசம் கேட்பார், அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. இவர் பயங்கரமான தோற்றத்திலே மலக்குல் மௌத் வருகை தருவார். மனம் போன போக்கில் தொழுதவர்களுக்கும் விட்டு விட்டு தொழுதவர்களுக்கும் துலாமலே இருந்த தொழுகையை பாழாக்கியவர்களுக்கும் இந்த பாடம் ஒரு படிப்படியாக இருக்கட்டும். அன்பாந்தர்களே, அந்த மலக்குள் மௌத்தை கண்டு நடுநடுங்குவார். இவர் அவகாசம் கேட்பார், இவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. அன்பாந்தர்களே, இவருடைய பெருமிரிலிருந்து இந்த மலக்குள் மௌத் துருவை மெது மெதுவாக பிடுங்கி எடுப்பார். சக்கராத்துடைய ஆரம்பம் ஆரம்பமாகிவிடும். சக்கராத்தை அனுபவிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக மலக்குள் மௌத் இவருடைய ரூகை இழுத்தெடுப்பார். ஒவ்வொரு நரம்புடைய ஜாயிண்ட் வரக்கூடிய நேரத்தில் பல நூறு மலக்குமார்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல பல நூறு மலக்குமார்கள், ஒரு அறிவிப்பின்படி, சஹீஹான ஒரு அறிவிப்பின்படி 500 மலக்குமார்கள் பாரமுள்ள கொடூரமான இரும்புகளால் இவரை அடித்து நோவினை செய்வார். இந்த மனிதனை அடித்து நோவினை செய்யப்படும். மரம் போல போக்கில் வாழ்ந்த மனிதனுக்கு நோவினை செய்யப்படும். அன்பாந்தர்களே, இவருடைய ரூஹ் தொண்டை குழி வரும் வரை இழுத்துக் கொண்டு வரப்படும், இழுத்துக் கொண்டு வரப்படும். அன்பாந்தர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, சக்ராத் கெட்ட மனிதனுடைய சக்ராத் எவ்வாறு இருக்கும்? கெட்ட மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் தொழாமலே இருக்கின்றோமே, அல்லாஹுவை அஞ்சாமல் விட்டு விட்டு தொழுகின்றோமே, மனம் போன போக்கில் தொழுகின்றோமே, ஒவ்வொரு மணிமனதிலே இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீய மனிதனுடைய சக்ராத் எவ்வாறு அமையும் என்றிருந்தா, அன்பாதர்களே, 100 மனிதர்கள் சேர்ந்து வாளால் ஒரு மனிதனை வெட்டினால் கேட்பதற்கு இனிதாக இருக்கும், கேட்பதற்கு சர்வ சாதாரணமாக இருக்கும். அடிமனதால் சிந்தித்தால் அடிமூளைக்கு பதியும். அன்பாந்தர்களே, 100 மனிதர்கள் சேர்ந்து வெட்டினால் எந்த அளவுக்கு கொடூரமான காயம் ஏற்படுமோ அதை விட கொடூரமான காயம் ஏற்படும். அது மாத்திரமல்ல, அது போன்று வருத்தத்தோடு பண்படங்கு வருத்தம், ஒரு முள் மரத்திலே ஒரு புடவையை வீசி அந்த புடவையை போர்த்தி அந்த புடவையை திடீரென இழுத்தெடுத்தால் எவ்வாறு துண்டு துண்டாக கிழிந்து வருமோ அதை விட கொடூரமான முறையில் அவருடைய உடம்புகள் கிழிக்கப்படக்கூடிய வருத்தத்தை அவன் உணர்வான். அன்பாதர்களே, துண்டக்குழி வரை அவருடைய ரூஹ், அதுதான் நுகர்ஹராவுடைய நேரம், நுகர்ஹராவுடைய நேரம். அன்பாதர்களே, இந்த நேரத்தில் தௌபாவுடைய வாசல் மூடப்படும். அவன் கத்துவான், கதறுவான், ரப்பிர் ஜிஹூ, யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, கொஞ்ச நேரம் அவகாசம் தா. அன்பாந்தர்களே, அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. பயங்கரமான முறையிலே இவருடைய ரூஹை அல்லாஹ் கலட்டி எடுப்பான். இதுக்கு பின்னால இவருடைய வேதனை எந்த அளவுக்கெண்டா, இந்த வேதனை தாங்க முடியாமல், சஹீஹான ஹதீஸிலே வரக்கூடிய விடயங்கள் தான், இந்த வேதனை தாங்க முடியாமல் முன்பின் துவாரத்தினால் மலஜலம் கூட வெளியாகும், வாயிலிருந்து ஒரு விதமான நுரை வெளியாகும், அவனுடைய துவாரங்களிலிருந்து சீல் தலங்கள் வெளியாகும், கொடூரமான பயத்தின் காரணமாக. அன்பாந்தர்களே, அது மட்டுமா, இவருடைய ரூஹ் போனதன் பின்னால இவருடைய ரூஹ் சொர்க்கத்தின் பக்கம் போகுதா அல்லது கொழுந்து விட்டறியும் நரகத்தின் பக்கம் போகுதா என்று அந்த கண் பார்த்து கொண்டிருக்கும். அதனால தான் ஹதீஸ் அவர்களே, சக்கராத்துடைய நேரத்தில் அவங்களுக்கு முன்னால யாசீன ஓதுங்க, அவர்களுக்கு முன்னால யாசீன ஓதி அவருடைய ரூஹ் பிரிஞ்சதன் பின்னால கண்ணை நல்லா கசக்கி அவருடைய கண்ணை மூடிடுங்க. அவன் கண் அந்த ரூஹை பார்த்து கொண்டிருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தபீபுக்கோ அலீபுக்கோ தெரியாது, நண்பனுக்கோ வைத்தியனுக்கோ தெரியாது, இங்க என்ன நடக்குது என்று யாருக்கும் தெரியாது. அந்த மவுத், அந்த மனிதன் அந்த சக்ராத்திலிருந்து கொண்டு தன் ரூஹை பார்க்கிறான். அதனால தான் கண்ணை கசக்கி மூடிடுங்க என்று சொல்லி யாருக்கு சொல்வாரு. அதனால் அன்பாந்தர்களே, மௌத்தானதன் பின்னால இவருடைய ரூஹ் எங்க போகுது என்று பார்த்துக் கொண்டிருப்பான். அன்பாந்தர்களே, அது மட்டுமா, இவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். இந்த அழுகையுடைய சத்தத்தை இந்த மனிதன் கேட்டுக் கொண்டிருப்பான். இவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அன்பாந்தர்களே, இந்த மனிதனை தூக்கி தொழுகைக்காக வேண்டி அழைத்து செல்லப்படும். அன்பாந்தர்களே, இந்த மையில் கேட்கும், என்ன எங்க கூட்டிக் கொண்டு போறீங்க, யா வைலதா, எனக்கு வந்த கேடே, என்ன எங்க கூட்டிக் கொண்டு போறீங்க, இந்த மையில் கேட்கும். அன்பாந்தர்களே, இதே நேரம் நல்ல ஜனாதாவாக இருந்தா என்ன அவசரப்படுத்துங்க, சுருக்கத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மையை சொல்லும் தொழுகையை வேண்டுதலாக தொழுந்து வந்தவர், சுப துறக்கம் வரைக்கும் ஜமாத்தான முறையில் தொழுந்து வந்தவர்,
ஐவேற தொழுகைகளை தொடர்ந்து அமைதியாக உட்கார்ந்து அல்லாவை புகழ்ந்து தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய அவுலாதுகளை ஓதி ரிக்கர்களையும் சரிவர செஞ்சு அமைதியான முறையில் குசோகுதுவுடன் தொழுந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்த அடியார்கள் சொல்வார்கள், என்னை அவசரப்படுத்துங்கள் அவசரப்படுத்துங்கள். ஏனோ தானம் ஒன்று தொழுந்தவர்கள் விட்டு விட்டு தொழுந்து வெறுமனே ஜும்மாவுக்கு மாத்திரம் சமூகம் தந்த சமுதாயம் சொல்லும், என்னை அவசரப்படுத்தாதீர்கள், எங்கே என்னை கொண்டு செல்கின்றீர்கள், விட்டு விட்டு தொழுந்த சமுதாயம் விட்டு விட்டு தொழுந்த சகோதரர்கள் கத்துவார்கள், என்னை எங்கே கொண்டு செல்கின்றீர்கள், நரகத்துக்குரிய வாயில் திறக்கப்பட்டிருக்கும் அந்த துருவாடியை உணர்வான். இவன் கத்தக்கூடிய சத்தத்தை நபி அவர்கள் சொல்வார்கள், இதை நீங்கள் கேட்டால் லசாய்க்கு, அதாவது நீங்கள் மயக்கப்பட்டு விழுந்துவிடுவீர்கள், சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டால் ஜனாதாவை தூக்க யாரும் இருக்க மாட்டார்கள், ஜனாதாவை ஆங்காங்கே போட்டு விட்டு ஓடி விடுவார்கள். இந்த சத்தத்தை மனிதர்கள் கேட்டால், அன்பாதர்களே, மிருகங்களும் படைப்பினங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த மனிதன் தொழுகையை பாழாக்கின மனிதன், இந்த பாவியான மனிதன் மஸ்ஜிதுக்கு வந்திருக்க மாட்டான், ஆனால் இவனுடைய கொடி மஸ்ஜிதுல கொண்டு வரப்பட்டிருக்கும், இவனுக்கு முன்னால இமாம் நின்று ஜனாசாவுடைய தொழுகையை தொழ வைப்பார்கள், தொழுகைக்கு பின்னால இந்த ஜனாசாவை கபரிலே வைக்கப்படும், கபரிலே வைக்கப்பட்டதன் பின்னால் அன்பாதர்களே எங்களுக்கு மேலால மண் பலகையை போட்டு மண்டை போட்டு மூடிவிட்டு மக்கள் திரும்பிவிடுவார்கள். அன்பாதர்களே, மனிதன் என்ற காரணத்துக்காக வேண்டி எங்களோடு வாழ்ந்தவர் முஸ்லிம் சகோதரத்திற்காக வேண்டி மசிதிகளே இருக்கக்கூடிய இமாம்கள் அலமாக்கள் மார்க்கம் தெரிந்த ஞானிகள் அவருக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அன்பாதர்களே, துஆ செய்து விட்டு கபரடியை விட்டு திரும்பி வருவார்கள். அந்த காலடி சத்தத்தை கூட சஹீஹான ஹதீஸ் அல்ல வருகிறது, அந்த ஜனாசா கேட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த ஜனாசா கேட்டுக் கொண்டிருக்குது. அன்பாந்தர்களே, யாரும் தூங்காதீங்க, யாரும் தூங்காமல் வீண் பராக்கள் இருக்காமல் காது கொடுத்து உள்ளத்தை திறந்து கேட்போம். இதுக்கு பின்னாலாவது தொழுகையை பாழாக்காமல் தொழுகையை பேணிதலாக சொல்லுவோம். அன்பாந்தர்களே, இந்த தொழுகையை விட்டு விட்டு தொழுந்தவர்கள் மனம் போன போக்கிலே தொழுந்தவர்கள் கபருக்குள்ள வைக்கப்படும். அதுக்கு பின்னால இவரிடத்திலே கேள்வி கணக்கு ஆரம்பமாகிறதுக்கு முன்னால கபர் இவருடைய விழா எலும்பு ஒன்றோரொன்று சேரும் அளவுக்கு இவரை நெருக்கும் நெருக்கும். நாங்க எப்படி முசாபா செய்றோமோ அது போல கபர் நெருக்கும். கபர் நெருக்கிறதன் பின்னால இவனுக்கு ஒரு பயங்கரமான தோட்டத்தில மலக்குமார்கள் வருவார்கள். இவனுக்கு கேள்வி வழக்கு ஆரம்பமாகும். இவரிடத்துல கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முதலாவது கேள்வி, மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார், உலகத்தில் அல்லாஹ் எஜமான், நாங்க அடிபட்டு நிரூபிக்கக்கூடிய இந்த நிரூபிக்கக்கூடிய தொழுகையை பாழாக்கிறவன், விட்டு விட்டு தொழுந்தவன், தொழுகையை சரிவர முறையில் தொழல்ல, மனம் நினைச்சபடி தொழுந்தான், நினைச்ச நேரம் விட்டான், தொழாமலே இருந்துட்டு ஜும்மாவுக்கு மாத்திரம் வந்தான், அன்பாதர்களே வாழ்க்கையிலேயே தொழுகை இல்லாமல் இருந்தான், இவ்வாறான மனிதர்கள் வாயிலே பதில் வராது. அல்லாஹ் எஜமான் என்று ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் நிரூபித்து காட்டினவனுக்கு பதில் வரும். ஒவ்வொரு நாளும் தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க என்று அழைக்கப்பட்ட நேரத்தில் வியாபாரம் பெரிதில்ல, கொடுக்கல் வாங்கல் பெரிதல்ல என்று வியாபாரத்தையும் கொடுக்கல் வாங்கலையும் நிறுத்திவிட்டு மத்திற்கு வந்து சமூகம் தந்த மனிதர்கள் அழகான பதில் சொல்வார்கள், அழகான பதில் சொல்வார்கள். அன்பாந்தர்களே, தொழுகையை பாழாக்கினவன் கத்துவான் கதறுவான். ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கிறது, அவருடைய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதிலாகத்தான் இருக்கும். அது என்ன பதில், அன்பாதர்களே, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதில், எனக்கு வந்த கேள்வி எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கத்திக் கொண்டிருப்பான். அன்பாதர்களே, இவன் சுபோடைய தொழுகையை விட்டிருப்பான், சுபோடைய தொழுகையை விட்டதற்காக வேண்டி சுகர் வரைக்கும் அவனுக்கென்று 70 மணம் கொண்ட வலுக்கை தலையுள்ள பாம்பை அல்லாஹ் தாக்குவான். இந்த பாம்பு இவனை கொத்திக் கொண்டிருக்கும், தொழுகையை பாழாக்கின மாதிரி நிலைமை இதுதான். இவனை கொத்திக் கொண்டிருக்கும் எந்த அளவுக்கு என்றா, இந்த பாம்பு கபருக்கு மேலால அதாவது இந்த உலகத்தில ஒரு மூச்சு விடுமென்றிருந்தால் கியாமத் வரைக்கும் இந்த பூமியில முழு உலகத்திலேயும் எந்த விதமான பச்சை நிற புற்புண்களும் உழைக்காது. அந்த அளவுக்கு கொடூரமான விஷம் உள்ள பாம்பை அல்லாஹ் காட்டுவான். ஒவ்வொரு கொத்துதலுக்கும் இவன் ஏழு பூமிக்கு கீழால் போய் வருவான். அந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரமான வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பாதிருக்கிறேன், கபடிய வேதனை என்பது உண்மை. நபி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், அது நீண்ட சம்பவம். நபி அவர்கள் இதனை உண்மைப்படுத்தியும் காத்திருக்கின்றார்கள். அதனால் அன்பாதிருக்கிறேன், தியாமத் வரைக்கும் கபடிய வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். கபடிய வேதனை லேசான வேதனை அல்ல. அன்பாந்தர்களே, நபி அவங்க உணர்ந்தாங்க, எங்களை உங்களை போல பாவிகளுக்கு அதை உணர முடியல. இந்த வேதனை நீடித்து கொண்டே இருக்கும். தொழுகை, ஒவ்வொரு தொழுகையும் விட்டதற்காக வேண்டி அடுத்த நேர தொழுகை வரும் வரைக்கும் அந்த பாம்பு இவனை கொத்திக் கொண்டே இருக்கும். அன்பாந்தர்களே, தியாமத் நாள் வரும் வரைக்கும் இவன் கபரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான். அன்பாந்தர்களே, கியாமத்துடைய நாள் அது வாயால சொல்லி வர்ணிக்க கூடிய ஒரு நாள் அல்ல. ஒரு பயங்கரமான நாள், ஒரு கொடூரமான நாள். இப்ப நாங்க ஃபேன் இல்லாம எங்களுக்கு இருக்கேலா? இப்ப இந்த 12 மணி அளவுல ஃபேன் இல்லாம இருக்கேலா? பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கங்கால் இருக்கக்கூடிய சூரியன் அன்பாந்தர்களே தலைக்கு நேரால கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த கியாமத்துடைய நாள். அன்பாந்தர்களே, அந்த கியாமத்துடைய நாள் கொடூரமான நாள். அன்பாந்தர்களே, ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கு ஏற்றவாறு அவருடைய வேர்வைகள் வடிந்தோடி கொண்டிருக்கும். அந்த வேர்வைகளில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு கொடூரமான நாள் என்றா. அன்பாந்தர்களே, சற்று சிந்தனை செஞ்சு பார்ப்போம், எந்த அளவுக்கு கொடூரமான நாள் என்றா, சிந்தனையில கூட படாத அளவுக்கு கொடூரமான நாள். நபி அவங்க சொன்னாங்க, அந்த வேர்வைகள்ல ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வைகள்ல கப்பல்கள் ஓட்ட முடியும் என்றிருந்தா அதுல கப்பல்கள் கூட ஓடும். சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு கொடூரமான நாள். அந்த நாள் வந்தவுடனே குர்ஆன் அழகான முறைக்கு பயன் செய்து யௌமை யஃபிர்ருல் மர்உ மின் அகீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. அன்பான மனைவி எங்களை விட்டு விரண்டோடுவாங்க, ஒவ்வொருத்தரும் எங்களை விட்டு விரண்டோடுவாங்க, குடும்பம் எங்களை விட்டு விரண்டோடும். அன்பாந்தர்களே, மனிதன் கேட்பான், ஐநல் மபர் ஐநல் மபர், மனிதன் கத்துவான். அந்த நேரத்துல பதில் கொடுக்கறவங்க யாரும் இல்ல. அன்பாந்தர்களே, இந்த தியாகத்திரிய நாள்ல தொழுகையை பாழாக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடி மனதில பதிய வச்சு கொள்ள வேண்டும். விட்டு விட்டு தள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடி மனதில பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாள்ல ஹதீஸ் சட்ட தெளிவாக சொல்லுது, முதன் முதலால் இந்த கொடுமையான நாள்ல முதலாவது கேள்வி, நீ ஜகாத் ஹஜ் நோன்பு சதகா தான தர்மம் கொடுத்தியா என்றல்ல. முதலாவது தொழுகை, முதலாவது தொழுகையை பற்றி கேள்வி. யார் ஒழுங்கான முறையில அல்லாஹ் எஜமான், நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்று அடிமைத்துவத்தை நிரூபித்து உலகத்துல சரிவர தொழுந்து வந்தார்களோ, அன்பாந்துகளே, அவருடைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். அவருடைய எல்லா அமல்களும், அவருடைய அனைத்து அமல்களும் சீராகிவிடும். யார் உலகத்தில விட்டு விட்டு தொழுந்தார்களோ, மனம் போன போக்குல தொழுந்தார்களோ, மனம் செல்லக்கூடிய நேரத்தில் மசிதுக்கு வந்து தொழுந்தார்களோ, ஆங்காங்கே வீடுகளில் தொழுந்து கொண்டிருந்தவங்க, அன்பாந்தர்களே, அவருடைய தொழுகை சீர்கட்டதாக ஆகிவிடும். அதுக்கு பின்னால அவருடைய எல்லா அமல்களும், அவருடைய அனைத்து அமல்களும் சீர்கட்டுவிடும். அன்பாந்தர்களே, அமல்கள் சீர்கட்டு விட்டால் இவருடைய நிலைமை என்னவாகும்? இவருடைய நிலைமை என்னவாகும்? இவருடைய ஏறு இவருடைய இடதுகரத்தில் கொடுக்கப்படும், இவனுக்கு நரகம் காண்பிக்கப்படும். அன்பாதர்களே, முதலாவது வேதனை கபர்ல, இரண்டாவது வேதனை கியாமத்துல. ஒரு மனிதனுடைய வேதனை அன்பாதர்களே, அவன் சக்கராத்திரப்பட்ட வேதனை மட்டும் போதும் அவனுக்கு நிரந்தர காலாகாலமாக அவருடைய வருத்தம் இருப்பதற்காக வேண்டி. சக்கராத்திர வேதனை, ஜனாதாவை தூக்கி கொண்டு சொல்லும் பொழுது வேதனை, கபரில வேதனை, கியாமத்துல வேதனை. இது மட்டுமா அன்பாந்தர்களே? அன்பாந்தர்களே, கியாமத்துடைய நாள்ல இவ்வாறான பாதைகளுக்கு செயலேறி இடதுபுறத்தில் கொடுக்கப்படும். அன்பாந்தர்களே, அவனுக்கு நரகம் காண்பிக்கப்படும். நரகம் என்பது வேசிப்பட்ட விடயம் அல்ல, நரகம் என்பது சாதாரண விடயம் அல்ல. சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பாந்தர்களே, 1000 மரணங்கள், அதாவது 1000 மரணங்கள் இந்த
இந்த நரகத்து அல்லாஹ் நெருப்பு மூட்டி ஆயிரம் வருடங்கள் இந்த நரகம் அதாவது வெள்ளை நிறமாக இருந்தது, அதுக்கு பின்னாலும் ஆயிரம் வருடங்கள் இந்த நரகத்தை பதப்படுத்தி வெறுப்பு மூட்டி இதற்கு சூடுகாட்டி சூடுகாட்டி இன்னும் ஆயிரம் வருடங்கள் அதாவது கருத்த நிறத்திலே இருந்தது, சிவப்பா நிறத்திலே இருந்தது, ஒரு விதமான கட்டி சிவப்பா நிறத்திலே இருந்தது. இதற்கு பின்னாலும் இன்னும் ஆயிரம் வருடங்கள் இந்த நரகத்தை எரித்து எரித்து அன்பாந்தர்களே இந்த நரகம் ஒரு விதமான கருப்பு நிற இருளடைந்த கருப்பு நிறம் உடைய ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நரகமாக அல்லாஹ் 3000 வருடங்கள் இந்த நரகத்தை எரித்ததன் பின்னாலதான் இந்த மனிதனை அல்லாஹ் கூப்பி வருகின்றார். அல்லாஹ் அதுல நம்மை பாதுகாப்பானார். அன்பாந்தர்களே, நரகம் என்று சொல்றது அது வாயால சொல்றதுக்கு லேசி, ஒவ்வொருத்தருக்கும் வாயால சொல்லும் நீ நரகவாதி, அமல் செய்யாதவன் நரகத்துக்கு போவான் என்று வாயால சொல்ல ஏறும். அன்பாந்தர்களே, சீரான சுபாமுள்ள மனிதனுடைய புத்தியால் வர்ணிக்கப்பட முடியாத ஒன்றுதான் நரகம். அன்பாந்தர்களே, நரகத்தில குதித்துக் கொண்டிருப்பார்கள், சில இடங்களில் பெண்கள் குதித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பாந்தர்களை நபி அவங்களுக்கு காட்டப்பட்டு கேட்கப்பட்டார்கள், இது என்ன ஜிபிரீலே, நபி அவங்களுக்கு மேராஜரி நாளில் காட்டப்பட்டொன்றுதான் அந்த நரகம். குதித்துக் கொண்டிருக்கூடிய பெண்கள் அன்பாதவர்களே அங்கு பதில் கொடுக்கப்பட்ட இவர்கள் தான் கணவன்மார்களுக்கு மாறு செய்தவர்கள். அதே போன்று அன்பாதவர்களே அரை நிர்வாணமான முறையிலே உடுப்பை சீரான முறையில் உடுக்காமல் அந்நிய மத சோழருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி இறுக்கமான உடுப்பை இறுக்கமான ஆடையை அரை குறையான ஆடையை உடுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு தன்னை அலங்கரித்து மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் நடமாடி சேர்ந்தவர்கள். அன்பாந்தர்களே, எப்படி முஸ்லிம் சமுதாயத்தை எல்லாம் பாதுகாப்பானார். அன்பாந்தர்களே, இந்த பயங்கரமான நரகத்துல அல்லாஹ் இந்த தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் வழக்குமார்களுக்கு சொல்லுவான், ஜபானியாக்களுக்கு சொல்லுவான். அன்பாந்தர்களே, சும்மா அல்ல, 70 முளம் கொண்ட சங்கிலிகளால இவனை விளங்கிடுங்கள், கட்டி இழுத்து இவனை அந்த கொழுந்து விட்டறிய நரகத்தில் வீசி விடுங்கள். அன்பாந்தர்களே, இவ்வளவு நேரமாக சொல்லிக் கொண்டிருப்பது அன்பாந்தர்களே எங்களை உங்களை போல மனிதர்களுக்கு தான். நான் தொழுகை வீணாக்க கூடாது, அல்லாஹ் எஜமான் நாம் அடிமை என்று சொல்லக்கூடிய இந்த அடிமைத்துவத்தை நான் நிரூபித்து காட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதான் சொல்லப்பட்டா மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். இந்த தொழுகையை பற்றி பேசுவதற்கு இந்த மிம்பர் மேல் இடம் கொடுக்காது என்றாலும் சில விடயங்களை தொட்டு காட்டினேன். இந்த விவரமான விடயங்களை உலமாக்களை அணுகி தொழுகையுடைய சட்டதிட்டம் என்ன, மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நாம் எவ்வாறு மஸ்ஜிதில் நடந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, மஸ்ஜிதில் தொழுகைக்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும். அன்பாந்தர்களே, சலாம் கொடுத்து விட்டா அதைத்தான் ஆரம்பத்துல ஓதி காட்டினேன். இந்த ஆயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பாந்தர்களே, அதுதான் ஆரம்பத்துல ஓதின ஆயத். அல்லாஹ் சொல்றானே, கஷ்டப்பட்டு சப்புக்கு வந்து தொழுகிறோமே தொழுக, இந்த தொழிலாளியை பத்தி அல்லாஹ் சொல்றான். எல்லா தொழிலாளிகளும் அல்ல, வைலுள்ளில் முசல்லி, தொழிலாளிகளுக்கு கேடுதான், அதாவது அவங்களுக்கு நாசம் தான். பிரியாப்பட்ட தொழுகையாளிகள் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள தொழுகையில அவங்க பராபூமா இருக்கிறாங்க, பொடுபோக்கா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினா உள்ள கொடி சப்ளரிக்குது, ஆனா அவங்க உள்ளம் வெளியே ஆங்காங்கே பறந்திருக்குது. சலாம் கொடுக்கிறது எப்பன்னு பார்த்து கொண்டிருப்பார். சலாம் கொடுத்த உடனே அடுத்ததாக முதற் கால் சப்ள மஸ்ஜிதுல இருந்தா இடது கால் வெளியில இருக்கும். அதிகமான மஸ்ஜித் அல்ல இது, ஜும்மாவுடைய தொழுகையில கூட, ஜும்மாவுடைய தொழுகை நாட்களுக்கெல்லாம் நாயகமான நாள், துஆ அங்கே வைக்கப்படும் நாள், துஆ கபூல் செய்யப்படும் நாள். இந்த நாள்ல கூட நாம் அமைதியாக உட்கார்ந்து தொழுந்தது பின்னால அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க அடிமனம் இடம் கொடுக்கறதில்ல. சலாம் கொடுத்த உடனே ஓட பாக்குறோம், பாய பாக்குறோம், மஸ்ஜித்ல இல்ல துஆவுக்கு ஆமீன் சொல்றது ஒரு புறம் இருக்க, தனிப்பட்ட முறையிலாவது உட்கார்ந்து துஆ கேட்க நேரம் இல்ல, சலாம் கொடுத்த உடனே ஓடியோமே. இவங்களை பார்த்து தான் சொல்றான், இவங்கட உள்ள நீங்கள்ல, இவங்கட உள்ள நீங்கள்ல, இவங்க தொழுகையில பராமுகமாக இருக்கிறவங்க, தொழுகை ஏனோ தானோ உண்டு சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி வந்து சொல்லக்கூடியவங்க. அன்பாந்தர்களே, இந்த தொழுகை இருந்தால் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
அன்பாதர்களே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், விட்டு விட்டு தரக்கூடிய கூட்டத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருப்பே. யா அல்லாஹ், ஐந்து நேர தொழுகளையும் ஜமாத்தான முறையில் தரக்கூடிய பாக்கியத்தில தந்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், இவரும் நேரமாக பேசின கேட்ட இந்த நரகத்தில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த கொடூரமான நரகத்தில் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்திருவாயா. ஆமீன், ஆமீன்.